இயேசு கிறிஸ்துவின் இன்று இணையற்ற நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். தேவ சமாதானமும் தேவடைய கிருபையும் உங்களோடு இருப்பதாக. இந்த நாளிலே நாம் சிந்திக்கின்ற இன்னொரு ஓமை, த பேரபிள் ஆஃப் க்ரூம்ஸ் அட்டண்டன்ஸ், மணவாளனின் நண்பர்கள் என்கிற ஒரு ஓமையை இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார். இந்த சம்பவத்தை நம்ம சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு கேட்டால், இங்கே யோவானுடைய சீஷர்கள் வந்து அங்கே இயேசுவனிடத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா, யோவானுடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, நாங்களும் பரிசேயரும் அநேக தரம் உபவாசிக்கின்றோம், ஆனால் உம்முடைய சீடர்கள் உபவாசியாமல் இருக்கிறார்களே என்று ஒரு கேள்வியை இயேசுவிடத்தில் கேட்கிறார்கள். அதற்கு பதிலாக இயேசுவானவர் மூன்று சம்பவங்களை ஒன்றிணைத்து ஒரு உவமையாக அங்கே சொல்லுகின்றார். அந்த மூன்று காரியத்தை பார்க்கணும்னா, ஒன்று வந்து ஒரு திருமண வீட்டை குறித்து சொல்லுகின்றார். இரண்டாவதாக அங்கே சொல்லுகின்ற காரியம் ஒரு புதிய ஆடையை குறித்து சொல்லுகின்றார். மூன்றாவதாக புதிய திராட்சை ரசத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகின்றார். இந்த மூன்று சம்பவத்திலும் மையப்படுத்தப்படுகின்ற ஒரே ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஒரு புதுமை நமக்கு தேவை. கிறிஸ்துவுக்குள் நாம் இருப்பதினால் நமக்குள் ஒரு புதுமை தேவை என்பதை இயேசுவானவர் அங்கே அறிவிக்கின்றார். தொண்டு தொற்று இஸ்ரவேல் ஜனங்கள் பழைய ஏற்பாட்டின் காலம் முதல் அவர்கள் அதிகமாய் பாரம்பரியத்தை அதிகமாய் நேசிக்கிறவர்களாக இருந்தார்கள். பாரம்பரியத்தின் கொள்கைகளை அதிகமாய் நேசித்தார்கள். சட்ட திட்டங்களை அதிகமாய் கவனமாய் கண்டு அவர்கள் பிடித்து வைத்திருந்தார்கள். ஆனால் நீதியையும் நேர்மையை விட்டுவிட்டிருந்தார்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், பழைய ஏற்பாட்டினுடைய நியாய பிரமாணங்களை ஒதுக்கி விடுவது மாத்திரமல்ல, புதிய ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை என்பதை நாம் உணரும்படியாய் ஆண்டவர் இந்த உவமையை நமக்கு சொல்லுகின்றார். ஒருவேளை இந்த மூன்று சம்பவங்களை ஒன்றிணைத்து இயேசு சொல்லுவதின் நோக்கம் என்னவென்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள் நீங்களும் நானும் புதுப்பிக்கப்படவும் புதுமையான பாத்திரத்தில் நம்முடைய வாழ்க்கை வைக்கப்பட வேண்டும். எப்படி ஒரு புதிய திராட்சை ரசம் புதிய துருத்தியில புதிய அந்த பையில வைக்கும் பொழுது அது என்ன செய்கிறது என்று சொன்னால் பாதுகாக்கப்படுகிறது. அதே போல புதிய துணி அது தனியாக பாதுகாக்கப்படும் பொழுது அது என்ன செய்யப்படுகிறது என்று சொன்னால் அது நீண்ட காலம் உழைக்கிறது. ஒரு பழைய துணியோடு அதை சேர்த்து வைக்கும் போது பழைய துணியினுடைய சீக்கிரமாய் அது என்ன செய்யும், இத்து போகும். அதே போல மனித வாழ்க்கையும் கூட என்ன செய்யும், பழைய வாழ்க்கையோடு கூட இணைக்கப்பட்டுள்ள புதிய கிறிஸ்தவ ஜீவியம் அது கொஞ்ச காலத்தில் என்ன செய்து விடுகிறது என்று சொன்னால், மனிதன் வழி தவறி போவதற்கும் மனிதனுடைய வாழ்க்கையை சீர்குலைத்து போடுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த மூன்று காரியங்களிலும் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவானவர் சொல்ல வருகின்ற ஒரே ஒரு காரியம், அவர் மனவாளனாகவும் நாம் மனவாட்டியாகிய திருச்சபையாக இருக்கின்றோம். அங்கே இன்னொரு காரியம் பார்க்குறோம். இயேசுவானவர் முதல்ல என்ன சொல்றாரு, மனவாளன் உங்களோடு இருக்கையில் மனவாளுடைய தோழர்கள் துயரப்படுவார்களா என்று கேட்கின்றார். அப்போ இயேசுவோடு கூட இருக்கின்ற ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை எப்படி இருக்குது என்று சொன்னால், அவர்களோடு இருக்கின்ற காலம் எடுபடும் காலம். அதாவது எடுபடும் காலம் என்று சொன்னால், சரீர பிரகாரமாக அவர்களோடு கூட இல்லாத ஒரு காலத்திற்குள்ளாக சீடர்கள் வருவார்கள். அந்த காலத்தில் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், உபவாசிப்பார்கள் என்று சொல்லுகின்றார். அதே போல அந்த இரண்டாவது சொல்லுகின்ற பழைய வஸ்திரம், அது ஒரு குறிப்பிட்ட காலம் நன்றாக இருந்தது தான். ஒரு புதிய ஆடை வந்தவுடன் பழையதை ஒதுக்கி வைத்து விடவும் புதிய ஆடையை புதுமையாய் பயன்படுத்தவும் வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். அதே போல பழைய துருத்திகள், ஒருவேளை ஒரு காலகட்டத்திலே அந்த பழைய துருத்தி ரசத்தை அதிகமாய் பாதுகாப்பாக வைத்திருந்தாலும், இப்ப புதிய ரசம் வந்தவுடன் பழைய துருத்திகளை மாற்ற வேண்டும். என்ன நடக்குமா, அந்த துருத்திகள் தோளினால் செய்யப்பட்ட ஒரு அருமையான ஒரு பாத்திரம், அது தோல் பை என்று சொல்லுவார்கள். அங்கே திராட்சை ரசத்தை அதில் ஊற்றும் போது நாளாக நாளாக அந்த துருத்திகள் விரிவடைய ஆரம்பிக்கும். உள்ளே இருக்கிற அந்த திராட்சை ரசம் அது ஃபார்மட் ஆக ஆக என்ன ஆகும்னா, துருத்திகள் விரிவடைந்து கொண்டே போகும். அப்போ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மீறி நம்ம என்ன செய்யக்கூடாது, புதிய ரசத்தை பழைய துருத்தியில் ஊற்றினா வேகமாய் துருத்திகள் கிழிந்து போகும். உள்ளே ஊற்றி வைக்கப்பட்டுள்ள உச்சிதமான திராட்சை ரசம் அதனுடைய பயன்படவும் வராது, மாறாக அது என்ன செய்யும், துருத்தியும் கிழித்து விட்டு தானும் அங்கே என்ன செய்யும், அடிந்து போகும். எனவேதான் இயேசுவானவர் என்ன சொல்லுகின்றார், பழைய துருத்தியில பழைய ரசத்தை வைக்கிறது போல புதிய துருத்தியில புதிய ரசத்தை வைத்தால் இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும். அது ரெண்டுமே என்ன செய்யும், நீண்ட காலத்திற்கு பயன்பாட்டிற்கு வரும் என்பதை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். அப்போ முதல் காரியம், இந்த மூன்று சம்பவத்திலும் ஒரு மாற்றம் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவை என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். மாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்கவே இருக்காது. ஒருவன் பிறந்ததிலிருந்து நான் அப்படியே பிறந்த வண்ணமாக இருக்கிறேன், அதனால நான் பரிசுத்தமானாக இருக்கிறேன் என்று சொன்னால் இல்லவே இல்லை. அப்போ ஒரு மாற்றம் நமக்கு தேவை. அந்த மாற்றத்தை தான் உருவாக்கும்படியாக இயேசுவானவர் இந்த உலகத்தில் வந்தார். அப்போ நம்ம மாற்றம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலமற்ற ஆதாரத்தின் மேல் கட்டப்பட்ட வீடு சரி செய்யப்பட வேண்டும். ஏன்னா ஆதாரம் சரியாக இல்லை என்று சொன்னால், இப்போ மணல் மீது கட்டின வீட்டை குறித்து இயேசு சொல்கிறார். எதற்காக? மணல் மேல் கட்டின வீடு நீண்ட காலம் உழைப்பதில்லை, அதே பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு நீண்ட காலம் உழைக்கிறது. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டு வீடும் கட்டப்படுகிறது, ரெண்டு வீடும் ஒரே வேலைப்பாடுகள், ரெண்டு வீட்டுக்கும் ஒரே விதமான செயல்முறைகள் எல்லாம் நடந்தாலும் சரியான ஆதாரத்தின் மீது இல்லாத வீடு நீண்ட காலம் அது என்ன செய்வதில்லை, ஸ்திரமாய் நிற்பதில்லை. அப்போ மாற்றம் என்ன செய்கிறது என்று சொன்னால், அது சரி செய்யப்படுகிறது. காணாமல் போன ஒரு ஆடு அது கண்டுபிடிக்கப்பட வேண்டும். ஒரு ஆடு தானே போச்சு, அப்படியே விட்டுடுவோமா? இல்லை, அப்போ கண்டுபிடிக்கப்பட வேண்டும். பாதி முடித்துள்ள வேலை முழுவதுமாய் முடிக்கப்பட வேண்டும். இப்போ அப்போ இந்த மாற்றத்தை தான் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். அப்போ அந்த மாற்றத்தை நாம் உருவாக்குவதற்கு முதலாக அவர் இந்த உலகத்தில் வந்து தன்னை என்ன செய்தார் என்று சொன்னால், அவர் தன் வாழ்க்கையை நமக்கெல்லாம் முன்னிறுத்துகிறார். அப்போ இந்த ஓமையில இயேசுவானவர் எதையெல்லாம் நமக்கு முதலாவது கற்றுக் கொடுக்கிறார் என்று சொன்னால், நம்ம இயேசுவை இந்த ஓமையில பார்த்தனா ஒரு மனவாளனாய் இருக்கிறார். மனவாளனுக்கு தோழர்களாக அவருடைய சீடர்கள் இருக்கிறார்கள். ஒருவேளை ஆண்டவர் இதுல முதல் காரியம் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறார்னா, இயேசுவினுடைய மனித தன்மை அங்கே வெளிப்படுகிறது. அவங்க வந்து கேட்கும் போது அவர் தன்னுடைய மனித தன்மையை வெளிப்படுத்துகிறார். 100% அவர் தெய்வத்தன்மையும் மனிதத்தன்மை உடையவராக இருந்தார். பார்த்தீங்கன்னா வேதத்தில் நம்ம இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கும்போது அவர் அதிகமாய் எல்லா காரியங்களிலும் தன்னை இணைத்து கொண்டார். விவசாயத்தை குறித்து அவருக்கு தெரியும், அறுவடையை குறித்து தெரியும், மீன் பிடிப்பதை குறித்து அவருக்கு தெரியும், வீடு கட்டுவதை குறித்து அவருக்கு தெரியும், திருமணம் அவருக்கு தெரியும், துக்கமான வீடுகள் அவருக்கு தெரியும், மரித்த மனிதனை உயிரோடு எழுப்புகின்ற அந்த துக்கமான நிகழ்வு அவருக்கு தெரியும், அன்றாட மனிதன் பயன்படுத்துகின்ற உலக பொருட்கள் அவருக்கு தெரியும். நீங்கள் உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொல்றாரு, நீங்கள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்றாரு. அது மாத்திரமல்ல, தினசரி கூலியை குறித்து இயேசு பேசுகின்றார். அது மாத்திரமல்ல, ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டுள்ள வேலைகளை குறித்து இயேசு சொல்லுகின்றார். மாத்திரமல்ல, அன்றாட மனிதன் சாப்பிடுகின்ற ஆகாரத்தையும் கம்பேர் பண்ணி சொல்றார். மனித தன்மை எல்லாவற்றையும் தனக்குள் பெற்றவராக இருந்தும் தெய்வனாக இருந்தார். அதை நம்ம முதலாவது இயேசுவில் பார்க்கிறோம். இந்த ஓமையை அவர் அங்கே சீடர்கள் வந்து கேட்கும் போது அவர் சொல்லுகிறார். இரண்டாவது காரியம், இயேசு தன்னிடத்திலிருந்து எதை வெளிப்படுத்தினார் என்று சொன்னால், அவருக்குள் இருந்த தெய்வீக தன்மையின் இருதயம் வெளிப்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. நாம் மற்றவர்களோடு எப்படி பேசணும், எப்படி பழக வேண்டும், நல்ல சமாரியின் கதையில பார்க்கிறோம். பிறன் யார் என்பதை, எவ்வளவாய் தேவன் மற்றவர்களை நாம் நேசிக்க வேண்டும் என்பதை அவர் கற்றுக் கொடுக்கிறார். ஒருவேளை தனக்கு எனக்கு நான் என்னுடைய சிறிய வட்டம் என்னை விட்டு கொஞ்சம் அதிகமாக என்ன செய்ய வேண்டும், வெளியே போக வேண்டும். காணாமல் போன இளையகுமாரனுடைய சம்பவத்தை பார்க்கிறோம். அவருடைய இருதயம் வந்து அவனுடைய வருகைக்காக காத்து இருக்கிறது, எப்போது என் மகன் வருவான். அப்போ அந்த எதிர்பார்ப்போடு கூட இருப்பதை தேவனுடைய உள்ளம் அங்கே வெளிப்படுத்துகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்கின்ற மூணாவது காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய உணர்வுகள் கிரியைகளில் தான் வெளிப்படுகிறது. ஒருவேளை கிரியை இல்லாமல் நம்ம என்ன சொல்ல முடியாது, கிறிஸ்தவனாக வாழ முடியாது என்பதற்கு உதாரணமாக ஆண்டவர் என்ன செய்கிறார், பிறனை நேசிக்க தூண்டுகின்றார். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை பிறனை நேசிக்கணும். சிலுவையை எடுத்துக்கொண்டு எனக்கு பின் நடக்கிறவன் தான் என்னுடைய சீடன் என்று சொல்லுகின்றார். அதை முன்மாதிரியாக அவர் வாழ்ந்து காட்டினார். அவருடைய இந்த உலகத்தில் அவர் ஒரு கடவுளாகவும் மனிதனாக இருந்தார் என்று சொன்னால் கிரியைகளில் தன்னுடைய ஸ்தானத்தை வெளிப்படுத்தினார். இது மாத்திரமல்ல, அவருடைய வல்லமையை எல்லா இடத்திலும் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். வல்லமை அவரிடத்தில் இருக்கிறத மூடி வைக்கவில்லை. அவர் தன்னுடைய வல்லமையினால் என்ன செய்தார், அவர் தன்னை வெளிப்படுத்தினார். இது பரிசேயரும் சதுசேயரும் அநேக நேரங்களில் அவரை தவறாக புரிந்து கொண்டார்கள். ஆனால் அவர் தன்னுடைய வல்லமையை எல்லா சூழ்நிலைகளிலும் பயன்படுத்தி கொண்டிருந்தார். பார்த்தீங்கன்னா இப்போ மாற்றம் அப்படின்னு சொன்னால், இப்போ இயேசுக்கு வந்து இந்த பூமியில் வந்தவர் எப்படியெல்லாம் இருந்தார் என்று சொன்னால்,
நம்மை உணர்ந்து நம்மை புரிந்து கொண்டு தேவ சித்தத்தை வெளிப்படுத்துகிறவராக இருந்தார். அந்த மாற்றத்தை தான் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் உருவாக வேண்டும் என்று சொல்லி விரும்பினார். மாற்றம் அப்படின்னு சொன்னாலே நம்ம நினைக்கிறோம் மாற்றம் எப்பயுமே அது ஒரு நல்லது, எந்த மாற்றம் வந்தாலும் அது நல்லது தான். ஏனென்று சொன்னால் மாற்றத்தில் ஒரு புதுமை இருக்கும், மாற்றத்தில் ஒரு வளர்ச்சி இருக்கும், மாற்றத்தில் நம்ம எதை விரும்புகிறோம் என்பதை மாற்றத்தில் நம்ம என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம். மாறாத ஒரு வீடை நம்ம மாற்றினாலே நம்ம என்ன நினைப்போம், இந்த வீட்டை விட அந்த வீடு அதில் நல்லது இதில் நல்லதுன்னா எதுக்கு சொல்கிறோம். ஏனென்று சொன்னால் அந்த மாற்றம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பல பாடங்கள். ஸோ நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் மாற்றம் என்பது அநேக நேரங்களிலே நமக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. இப்போ இயேசு கிறிஸ்துவானவர் இந்த ஓமையில் ஒரு மாற்றம் தான் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் தேவை என்பதை அங்கே கற்றுக் கொடுக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு என்று சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்கின்றோம். அதாவது என்ன சொல்கிறது, நட்ட ஒரு காலம் உண்டு, அதே போல் பிடுங்க, அழ ஒரு காலம், சிரிக்க ஒரு காலம், பிறக்க ஒரு காலம், அறக்க ஒரு காலம். இங்கே வந்து இயேசு சொல்றாரு, இப்போ மணவாளன் உங்களோடு இருக்கும் காலம் ஒன்று இப்போ உபவாசிக்க வேண்டாம், ஆனால் மணவாளன் எடுக்கப்படும் காலம் வரும், அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள், உபவாசிப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை ஆண்டவர் இதில் கற்றுக் கொடுக்க விரும்புகிற காரியம் என்ன என்று சொன்னால், காலத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு ஆண்டுடைய பிள்ளைகளும். இது என்ன காலம், இந்த காலத்தை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும். சில நேரங்கள் நம்ம நினைக்கிறோம் இன்னொரு காலம் வரும் அப்படின்னு நினைக்கிறோம், இன்னொரு காலம் வருவதில்லை, ஆனால் இருக்கின்ற காலத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த நாட்களில் வேதத்தை படிப்பதும், இந்த நாட்களில் தேவனோடு காத்திருப்பதும், இந்த நாளில் நாம் தேவனுக்காக நம்மை தகுதிப்படுத்தவில்லை என்று சொன்னால் ஒரு காலம் வரும், அன்னைக்கு நம்மளால் என்ன செய்ய முடியாது, தகுதிப்பட முடியாது. ஏனென்று சொன்னால் அந்த காலம் கடந்துவிடும். அப்போ மணவாளன் நம்மோடு இருக்கின்ற காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மணவாளன் எடுக்கப்படும் காலங்கள் வரும்பொழுது நாம் என்ன செய்ய முடியும், நம்ம சரியாக அவர் இல்லாமல் நித்தியத்திற்கு நேர நம்மை நாமே ஆயத்தப்படுத்த முடியும். அப்போ இயேசு கிறிஸ்துவானவர் இந்த ஓமையை ஒரு திருமணத்திற்கு ஒப்புமைப்படுத்தி சொல்லுகிறார். அவர் தன்னை மணவாளனாக சொல்லுகின்றார். அப்போ மணவாளன் என்று பார்க்கும்போது அந்த திருமணம் என்று சொன்னாலே அது ஒரு மகிழ்ச்சியான நேரம், அது துக்கமான நேரம் அல்ல. கல்யாண வீட்டில் என்ன இருக்கும், ஒரு மகிழ்ச்சி இருக்கும், ஆனால் அதே நேரத்தில் மகிழ்ச்சியோடு கூட அங்கே நல்ல ஆகாரமும் இருக்கும். கல்யாண வீட்டில் என்ன இருக்க மாட்டாங்க, ஃபாஸ்டிங் நடத்த மாட்டாங்கன்னு, எந்த கல்யாண வீட்லேயும் சோறு போடாமல் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அதே போல் அப்போது மணவாளன் கூட இருக்கும்போது ஒவ்வொரு நாளுமே அவருடைய சீடர்களுக்கு எப்படி இருக்கிறது, அது ஒரு மகிழ்ச்சியான காலம். ஸோ அந்த காலத்தில் நீ என்ன செய்ய வேண்டும், உன்னை நீ தகுதிப்படுத்திக்கொள் என்று சொல்லுகின்றார். அதுக்கு தான் அந்த ரெண்டாவது பாட்டுக்கு வராரு, பழைய துணி புதிய துணி, பழைய மதம், பழைய ரிலீஜியன் அண்ட் நியூ ரிலீஜியன். இஸ்ரவேல் ஜனங்கள் பழைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, எகிப்தில் இருந்த பொழுது அடிமைகளாக இருந்தாங்க, அவங்களால சுயமாக சிந்திக்க முடியாது, சுயமாக செயல்பட முடியாது, எல்லாமே அடிமைப்படுத்தப்பட்ட நிலை. ஆனால் எகிப்தை விட்டு வெளியே வந்தவுடன் அவங்களுக்கு என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புதிய அனுபவம். எதில் வந்தது, செங்கடல் இரண்டாக பிளக்கின்றது, அப்புறம் மலை உயரத்தில் தேவ பிரசன்னத்தை பார்க்கிறார்கள், 10 கட்டளைகள் கையில் கொடுக்கப்படுகிறது, அது மாத்திரமல்ல வனாந்திரத்தில் வானத்தின் மண்ணா கிடைக்கிறது, எல்லாமே புது அனுபவம். இப்போ பழைய வாழ்க்கையை அவர்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும், கண்டிப்பாக மாற்றிவிட்டு புதியதாக உள்ள வாழ்க்கைக்குள்ளாக கடந்து வர வேண்டும். அதுதான் நம்ம வேதத்தில் பார்க்கும்போது பவுலடியார் அழகாக சொல்கிறார். பவுல் வந்து ஆண்டவரை சந்திப்பதற்கு முந்தின காலம், சந்தித்த பிறகு, ஆண்டவரை சந்தித்த அந்த நிகழ்வை குறித்து சொல்லும் பொழுது, அந்த தமஸ்குவினுடைய வீதிகளில் நான் ஆண்டவரை கண்டேன். அதனால தான் ஏசாயா தீர்க்கன் மிக அழகாக சொல்றார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43:19 அங்கே என்ன சொல்லப்படுகிறது, எல்லாவற்றையும் நான் புதுமையாக புதுப்பிக்கிறேன் என்று சொல்றார். வாசிங்கள் ஏசாயா 43:19 வந்து 19
இதோ
நான் புதிய காரியத்தை செய்கிறேன், நீங்கள் அதை அறியீர்களா, வண்ணாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியில் ஆறுகளை உருவாக்குவேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் புதிய காரியத்தை சொல்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவானவர் பழைய வாழ்க்கைக்கு ஒட்டு போட வரல. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா எல்லா கடவுளையும் வச்சுக்கிறோம், அதோடு கூட இயேசுவையும் கூட சேர்த்துக்கிற மக்கள் இருக்கிறார்கள். நம்முடைய பழைய வாழ்க்கை வந்து ஒரு பொத்தலான ரோடுன்னு வச்சுக்கோங்க, அந்த பொத்தலான ரோட்டை அங்கங்கே பேட்ச் ஒர்க் பண்ண ஆண்டவர் வரவில்லை. நீங்கள் நிறைய பேர் அப்படி தான் நினச்சிக்கிறாங்க, நான் இருக்கிறதோட கூட இயேசு வந்தால் எனக்கு இன்னும் கொஞ்சம் அப்படியே என் வாழ்க்கையில் கொஞ்சம் இந்த கஷ்டம் மாறணும், இந்த ஒரு எக்ஸ்ட்ரா பிளஸ்ஸிங். அப்படி அல்ல. ஆண்டவர் என்ன செய்கிறார், பழைய அந்த பொத்தலான பாதையை கம்ப்ளீட்டாக எடுத்துவிட்டு புதிய பாதையை உருவாக்குகிறார். அப்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பழைய ஆடை சுத்தமாக நீக்கிவிட்டு ஒரு புதிய ஆடையை தேவன் நமக்கு உருவாக்குகிறார். அதுதான் அதனுடைய அர்த்தம். அதனால தான் அந்த கோடி துண்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து எப்படின்னா, அது புதிய துண்டு, அதை பழசோடு என்ன செய்யக்கூடாது, தைக்க இணைக்கக்கூடாது. அப்படி இணைத்தால் ரெண்டுமே என்ன ஆகும், வேஸ்டாக போகும். ஸோ ஒரு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை வந்து பழைய வாழ்க்கையோடு நம்ம இணைச்சிட்டே இருந்தோம்னா ரொம்ப காலம் நம்முடைய வாழ்க்கை என்னவாக இருக்காது, மகிழ்ச்சியாகவே இருக்காது. அப்போ நம்முடைய கிறிஸ்துவை நான் அறிவதற்கு முன் என் பழைய வாழ்க்கை, கிறிஸ்துவை நான் அறிந்து கொண்ட பிறகு புது வாழ்க்கை, இந்த புதிய வாழ்க்கைக்கும் பழைய வாழ்க்கைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டால், ஒரு வேத ஆராய்ச்சியர் சொன்னார், ஒரு முட்டைக்குள்ளிருந்து ஒரு கோடி குஞ்சு எப்படி வெளிவருகிறதோ அது போல தான் ஒரு வாழ்க்கை என்று சொல்லுகிறார். அதாவது என் பழைய வாழ்க்கை எனக்கும் அந்த பழைய வாழ்க்கைக்கு எந்த தொடர்புமே இருக்கக்கூடாது, ஒரு புதிய சிருஷ்டியாய் நான் மாற்றப்பட வேண்டும். அந்த மாற்றத்தை உருவாக்க, மாற்றம் அடைவது தான் நம்முடைய வாழ்வினுடைய இதாக இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த இதுலேயுமே அந்த மாற்றத்தை குறித்து சொல்லும் பொழுது அந்த புதிய ரசம், பழைய துருத்தி அது கிழித்து போடும். ஒவ்வொரு முறையும் புதிய துருத்தி அவசியம். ஸோ நாம் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு முறையும் புதிய புதிய ஆசீர்வாதங்களால் நம்ம என்ன செய்யணும், நிரப்பப்படும். சில பேர் பழைய ஆசீர்வாதங்களையே சொல்லிட்டு அலைவாங்க, நாங்கள் 10 வருஷத்துக்கு முன்னே அதை வச்சுருந்தோம், இதை பெற்றிருந்தோம், அதை பெற்றிருந்தோம். அவைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு புதிய ரசம், புதிய துருத்தி. அப்போ புதிய வாழ்க்கை முறை, புதிய ஆசீர்வாதங்கள், புதிய கிருபை, புதிய மகிழ்ச்சி, அப்படி ஒவ்வொன்றுமே எப்படின்னா புதுமையாகத்தான் மாற வேண்டுமே ஒழிய பழைய வாழ்க்கையோடு கூட அப்படியே பழைய வாழ்க்கையை இருந்துக்கிட்டு அதோட கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்குமா என்று பார்த்தால் அது நடக்காது. அதை தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக்கொடுக்கிறார். அப்போ நமக்கு தேவை ஒரு புதிய ஆரம்பம், தேவை ஒரு புதிய ஆரம்பம். இப்போ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் புதிய ஆரம்பம் எப்படி உண்டாகிறது அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு மெயினாக சிந்திக்க போகிறோம். இப்போ நமக்குள்ள ஒரு புதிய மாற்றம் உண்டாயிருக்கா, அல்லது புதிய மாற்றம் எனக்குள் வருவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஒருவேளை வேதத்தின் அடிப்படையில் பார்க்கணுன்னா புதிய மாற்றம், புதிய ஆரம்பம் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, முதல் காரியம் ஸ்டாப் மேக்கிங் எஸ்க்யூசஸ். முதல்ல நம்ம முதல் காரியம் புதிய ஆரம்பத்திற்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம மற்றவர்களையோ அல்லது நம்முடைய குறைவுகளையோ மற்றவர்கள் படிசாற்றுவதையோ முதலாவது நிறுத்த வேண்டும். அப்போ தான் புதிய மாற்றம் உண்டாகும். நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மற்றவங்களை ப்ளேம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இல்லைனா எஸ்க்யூஸ் சொல்லிகிட்டே இருப்பாங்க, என்னால் அது முடியல பிரதர், இது முடியல. இப்படி நம்முடைய இயலாமையே நம்ம பேசிக்கொண்டிருந்தால் மாற்றம் வரவே முடியாது. இப்போ மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய இயலாமையை அல்லது நம்ம சொல்லுகின்ற நம்முடைய பழைய வாழ்க்கையை ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். நீதிமொழிகள் 28:13 விதமாக சொல்கிறது. நீதிமொழிகள் 28:13 அதை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். அப்ப புதிய மாற்றம் வரணும்னா பழைய வாழ்க்கையினுடைய பாவத்தை என்ன செய்ய வேண்டும், விட்டுவிட வேண்டும். யாரும் நம்முடைய வாழ்க்கையை அழிக்கவே முடியாது, நாம் தான் நம்ம வாழ்க்கை என்ன செய்ய முடியும், அடிக்க முடியும். நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க அவனால் நான் கெட்டேன், இவனால் நான் கெட்டேன். வேதம் சொல்கிறது நம்ம யாராலையும் கெடல, நாம தான் நம்ம என்ன செய்யும், கெடுத்து கொண்டோம். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையை நாம் சீரமைக்க விரும்பினால், நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பழைய வாழ்க்கையை நம்ம ஒதுக்கி வைத்து விட்டு தேவனுக்காக வாழ நம்ம நினைச்சிட்டா கண்டிப்பாக அந்த வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். நம்முடைய தவறை நாம் ஏற்றுக்கொள்ளணும். அநேகர் அதை ஏற்றுக்கொள்ள என்ன செய்வதில்லை, ஏற்றுக்கொள்வதே இல்லை. நம்மிடம் இருக்கின்ற குறைவை நம்ம முதலாவது ஏற்று, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிறோம் நான் ஒன்றும் பெரிய தப்பு பண்ணலை, யாரையும் கொலை பண்ணலை, ஆனால் என்னுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது, என்னுடைய செயல்கள் எப்படி இருக்கிறது, என்னுடைய அன்றாட அலுவல்களில் நான் தேவனுக்கு முன்பதாக நான் எப்படி இருக்கிறேன். நீதிமொழியில் 20:7 சொல்லுது, நீதிமான் உத்தமத்தில் நடக்கின்றான். அப்போ எவ்வளவு ஒரு ஞானமாய் அவனுடைய பாதைகளை அவன் ரெடி பண்றான் பாருங்க. 20:7 சொல்லுது, நீதிமான் தன் உத்தமத்தில் நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாக இருக்கிறாங்க. அப்போ பிள்ளைகள், அவங்க சந்ததி எல்லாமே பாக்கியவான்களாக ஏன் மாறுறாங்கன்னா, ஒரு மனிதன் தன் பழைய வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு தேவனுக்காக வாழ ஆரம்பிக்கின்றான். ஒருவேளை நாம் என்னால் முடியல முடியலன்னு சொல்லிகிட்டே இருந்தால் ஒரு நாள் முடியாது. 120 வருஷமாக நோவா வந்து பேலை செய்கிறாரு, ஒரு மடை பேலை. எவ்வளோ பேர் வந்து அவனை கேலி பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ பேர் வந்து சொல்லியிருப்பாங்க, நீ இவ்வளோ பெரிய கப்பலை கட்டிகிட்டு இருக்க பேடையே இங்கே ஒரு மடையும் பெய்யலையே. ஆனால் அவன் என்ன செய்யலை, அசரவே இல்லை. அவன் பொறுமையாய் தேவன் சொல்லியிருக்கிறார், இந்த வேலையை செய்ய சொல்லி தேவன் சொன்னார், செய்து கொண்டே இருந்தான். நாட்கள் கடந்து சென்றது, ஒரு நாள் என்ன வந்தது, மழை வந்தது. ஒருவேளை ஆண்டவனுடைய ஆலோசனையை கேட்டு நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஆகிறது, பழைய வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறோம். ஃபஸ்ட்டு காரியம், ஸ்டாப் மேக்கிங் எக்ஸ்கியூசஸ். நிறைய வாழ்க்கையில் நிறைய புதிய மாற்றம் வராமல் இருப்பதற்கு காரணம், பழைய வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்க நாம் மறந்து விடுகிறோம். ஆபத்து காலத்தில் நீதிமொழி 24 அதிகாரம் 10 வசனம் சொல்லுது, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போன உன் பலன் புரிகினது என்று வேதம் சொல்லுது. அப்போ நம்முடைய பலன் கொஞ்சம் கொஞ்சமாக புரிகிறது. எப்போ தெரியுமா, நம்ம என்னால் முடியல முடியல அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது நமக்குள்ளாகவே பலன் கொஞ்சம் கொஞ்சமாக புரிக ஆரம்பிக்கிறது. ரெண்டாவது காரியம், மாற்றம் வரணும்னா வேதம் என்ன சொல்லுது, டேக் இன்வென்ட்ரி ஆஃப் மை லைஃப். என் வாழ்க்கையை நான் என்ன செய்யணும், அலசி பார்க்க வேண்டும். இன்வென்ட்ரி லிஸ்ட் எடுப்போம். ஒரு கம்பெனிக்குள்ளே போனால் ஒரு இன்வென்ட்ரி லிஸ்ட் இருக்கும். ஒரு நிறுவனத்தில் போனால் எதற்காக இன்வென்ட்ரி எடுப்பாங்க, எந்தெந்த பொருள்னா என்னென்ன பயன்படக்கூடிய பொருட்கள் எத்தனை இருக்குது, இதில் எதெல்லாம் பயனற்ற பொருட்கள், எதெல்லாம் ஒதுக்கணும் அப்படின்ற லிஸ்ட்டு வந்துருச்சுனாவே நமக்கு தெரியும் அடுத்து புதுசாக எதை வாங்கலாம் எதை வாங்கக்கூடாது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையை நம்ம என்ன செய்யணும், இன்வென்ட் பண்ணி பார்க்கணும். என்னுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் எப்படி எப்படி இருக்குது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்தோன்னா ரொம்ப சில நேரங்களில் நம்ம தோல்விகளெல்லாம் நம்ம பார்க்கணும், இதெல்லாம் நான் தோற்று போனேன், என் தோல்விகளில் நான் படித்த பாடம் என்ன, என் தோல்விகளில் நான் எனக்கு கொடுத்த தோல்விகள் எனக்கு தந்த அனுபவங்கள் என்ன, இதெல்லாம் இன்வென்ட்ரி வச்சுருக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய வாழ்க்கையில் வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து அப்படியே ஒரு மறைவான ஒரு புத்தகம் போல் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க, யாருக்கும் ஒன்றும் சொல்லக்கூடாதுன்னு. ஆனால் நம்மை குறித்து நமக்கு ஒரு கவனம் இருக்கணும், என்னுடைய பலன் எது, என் பலவீனம் எது, என்னுடைய வேத ஞானம் எனக்குள்ளே எவ்வளோ இருக்குது, எனக்கு எது வேதத்தில் தெரியும் எது எனக்கு வேதத்தில் தெரியாது, நான் எதற்காக இந்த உலகத்தில் வாழ்கிறேன், என்னுடைய பொறுப்புகள் என்ன, நான் எதை செய்ய வேண்டும். ஸோ இன்வென்ட் பண்ணுற இன்வென்ட்ரி எடுத்தாச்சுனாலே நமக்கு தெரியும் நம்ம இதில் இதெல்லாம் தேவையில்லைன்றதை நம்ம என்ன செய்வோம், ஆட்டோமேட்டிக்காக மாற்ற ஆரம்பிப்போம். இன்வென்ட்ரி எடுக்காத வரைக்கும் நம்ம நினைக்கிறோம் எல்லா பொருளும் நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு, ஆனால் நன்றாக இருக்கிற பல பொருட்கள் பயன்படவில்லையே பயன்படுத்தவில்லையே, அது தவறான இடத்தில் அல்லவா இருக்கிறது. ஸோ நம்ம சில நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, பவுல் கலாத்திய திருச்சபை சொல்கிறார், வீணாய் பாடுபட்டீர்கள் என்று சொல்கிறார். கலாத்தியர் 3:4 வசனம் பாருங்கள், கலாத்தியர் 3:4 வசனம், கலாத்தியர் 3:4 வசனத்தில் பவுல் சொல்கிறார் பாருங்கள், ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்திலே முடிவு பெறப்போகிறீர்களா, நீங்கள் இத்தனை புத்தியினரா இத்தனை பாடுகளை வீணாய்ப்பட்டீர்களோ, அவைகள் வீணாய் போயிட்டேன்னு சொல்றாரு. அப்போனா இதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, வீணான பாடுகள் என்ன சில நேரங்களில் நமக்கு தெரியாமலே நம்ம என்ன செய்கின்றோம், நம்மிடத்தில் தேவன் அநேக ஆசீர்வாதங்களையும் தாளந்துகளை கொடுத்திருந்தோம், நம்ம என்ன செய்யலாம், அதை பயன்படுத்தாமல் அதை அப்படி இந்த என்ன சொல்றது, இந்த ஒரு தாளந்து வாங்கினவன் என்ன செய்தான், போயிட்டு புதிச்சு வச்சுட்டான். அவனை நினைச்சா ரைட்டு, என்கிட்ட வந்ததை நான் என்ன செய்கிறேன் அப்படியே வச்சிருக்கிறேன், அதற்கு ஒன்றுமே பயன்படுத்தவில்லை. ஸோ நம்முடைய நேரத்தை குறித்து இன்வென்ட்ரி இருக்கணும், நம்முடைய ஜெப நேரத்தை குறித்த இன்வென்ட்ரி இருக்கணும், வேத ஞானத்தை குறித்த இன்வென்ட்ரி இருக்கணும். தேவன் நமக்கு தந்த ஒவ்வொன்றையும் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். தேவன் எதற்காக எனக்கு பலத்தை கொடுத்துருக்கார், எதற்காக எனக்கு இந்த தேசத்துக்கு ஆண்டவர் என்ன கொண்டு வந்திருக்கார், தேவன் எதற்காக எனக்கு வீடு வாசல், எனக்கு எதற்கு குடும்பம் கொடுத்துருக்கார், தேவன் எதற்காக என்னை ஒரு நல்ல திருச்சபையில் வைத்திருக்கிறார், தேவன் எனக்கு ஆயுசு நாட்களை எதற்கு கூட்டி கொடுத்துருக்கார், இதை குறித்த ஒரு இன்வென்ட்ரி வந்தாச்சுனாலே நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் வந்துவிடும். மாற்றத்திற்கு அடித்தளமாக இருப்பது நம்முடைய இன்வென்ட்ரி. நாம் எப்படி அதை வைத்திருக்கிறோம், நம்முடைய நாம் திரும்பவும் எது என்னென்ன செய்யணும் நம்முடைய வாழ்க்கையில் வருங்காலங்களுக்கு திட்டமிடுதல். ஒருவேளை நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 4 விதமான எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு ஒரு மனிதனுக்கு. ஒன்று பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்க, நம்முடைய சொந்த அனுபவம், நம்முடைய குடும்பம், நம்முடைய ஸ்பவுஸ், கணவன் மனைவி, அந்த அவர்களினால் நம்ம பெற்றுக்கொள்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஷேப் பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு குடும்பத்தில் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம ஷேப் பண்ணும். இன்னொன்று வேலையில் நமக்கு கிடைக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், படிப்பு வேலை அந்த எக்ஸ்பீரியன்ஸும் நம்ம என்ன செய்யும், ஒரு மாதிரி டிசைன் பண்ணிகிட்டே இருக்கும். நல்லா படித்தவனும் படித்தவனுடைய சிந்தனைகள்லாம் பார்த்தீங்கன்னா மேல்மட்டமாக இருக்கும். காரணம் என்னன்னா படிப்பு அவனை என்ன செய்து விட்டது, ஒரு ஷேப் பண்ணிருச்சு. ஸோ படிப்பு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ், ஆவிக்குரிய எக்ஸ்பீரியன்ஸும் நமக்கு ஒரு ஷேப் கொடுத்துட்டே இருக்கும். நல்லா ஜோம் பண்ணுறவங்களால என்ன செய்ய முடியாது, ரொம்ப அவசரப்பட்டு பேச முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தேவனுக்கு இது பிரியமில்லை, பேச மாட்டாங்க. ஏனென்றால் அவங்களையே ஷேப் பண்ணிடும். அதிகமாக தேவனோடு உட்கார்ந்து இருக்கிற மனிதன் வேதத்தை படிக்க 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 ஆவிக்குரிய அனுபவங்கள் என்ன செய்யும், சிந்தனைகளை அது மாற்றிவிடும். அது மாத்திரமல்ல பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்சஸ், வாழ்க்கையின் கடினமான அனுபவங்கள், அதுவும் சில காரியம் நம்ம என்ன பண்ணி ஷேப் பண்ணிடுச்சு. சில பேர் சொல்லுவாங்க நான் மரணத்தை அப்படி பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு. அப்போது அந்த கடினமான நேரம் அவர்கள் வாழ்க்கையில் என்ன தந்தது, அந்த பயத்தை கடக்கக்கூடிய அல்லது தேவன் மீது நம்பிக்கை உண்டாக்கிய அந்த அனுபவங்கள் தான் ஒரு மனிதன் என்ன செய்கிறது, ஷேப் பண்ணுது. பார்த்தீங்கன்னா நம்முடைய சொந்த வாழ்க்கைக்குள்ளேயே நம்முடைய சரீரத்துக்குள்ளே எத்தனையோ காரியங்கள் நம்ம என்ன செய்கிறது, அனுதினமும் ஷேப் நடந்துகிட்டே இருக்கு. நம்ம விரும்பினாலும் விரும்பலைனாலும் நமக்குள்ளாக என்ன செய்கின்றோம், ஒரு ஷேப், ஒரு மாடல் மாறிக்கொண்டே இருக்கின்றோம். அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்ம குறித்து ஒரு இன்வென்ட்ரி இருக்கணும். முதல் காரியம் நான் சொன்னேன், நமக்குள்ளே மாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஸ்டாப் எஸ்க்யூசஸ். நம்முடைய முதல் என்ன சொன்னோம், ஒரு பழைய வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். ரெண்டாவது காரியம் நம்ம வாழ்க்கை குறித்து ஒரு இன்வென்ட்ரி எடுக்கணும். மூணாவது காரியம் ஆக்ட் இன் ஃபெய்த், விசுவாசத்தில் என்ன செய்ய வேண்டும், நம்ம முன்னேற வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். விசுவாசத்தில் முன்னேற ஆரம்பிக்கும் பொழுது தான் நம்ம புதிய எல்லைக்குள்ள விசுவாசத்தோடு வர வேண்டும். இருக்கிற இடத்தை விட்டு அடுத்த நிலைக்கு போவதற்கு என்ன தேவை என்று சொன்னால் விசுவாசம் தேவை. பார்த்தீங்கன்னா வேதம் சொல்கிறது மாற்றத்தின் அடித்தளம் நம்பிக்கை. மத்தேயு 9:23 வாசியுங்கள். மத்தேயு 9:23. இல்லை அந்த வசனம் இல்லை. இயேசுவானவர் வந்து இது, அதாவது மத்தேயு 9:21. நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவள் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். அப்போ பாருங்கள் 23 சொல்லுது, இயேசு திரும்பி அவளை பார்த்து மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை, உன் விசுவாசம். இப்போ இயேசுவிடம் வல்லமை இருந்தது, இயேசுவுக்கு அருகில் அநேகர் நின்றிருந்தார்கள், ஆனால் விசுவாச எல்லைக்குள் வந்த பெண் அந்த நாளில் என்ன பெற்றால், சுகத்தை பெற்றுக்கொண்டாள். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தினுடைய அடித்தளம் விசுவாசத்தோடு நாம் எடுக்கின்ற அடுத்த ஸ்டெப், அதை தான் நம்ம இந்த பகுதியில் நம்ம பார்க்கின்றோம். நாம் எதை எதிர்பார்க்கிறோம் அதுதான் நடக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா எதுக்கெடுத்தாலுமே நெகட்டிவாகவே சொல்லுவாங்க, அது நடக்காது, இது நடக்காது, அது நடக்காது, இது நடக்காது. அவங்களுக்கு எதுவுமே நடக்காது. எக்ஸாம் ஆளில் போய் உட்காந்ததுமே இந்த எக்ஸாமில் நான் கண்டிப்பாக ஃபெயில், பாஸ் ஆக முடியும்னு நினைக்கிறீங்களா, பாஸ் ஆக முடியாது. என்ன நம்முடைய சிந்தனை என்ன ஆயிடுச்சு, அங்கேயே ஒரு நெகட்டிவ் தாட் வந்துருச்சு. ஸோ நம்முடைய எதிர்காலத்தை குறித்த நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய நோக்கங்கள் எப்படி இருக்கிறதோ அதன் போல தான் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்கிறது, மாற ஆரம்பிக்கிறது. நம்ம விசுவாசத்தோடு நிற்கும்போது மாற்றங்கள் உடனுக்குடன் வருகிறது. ஃபெய்த் டேக்ஸ் பாசிட்டிவ் ஆக்ஷன். விசுவாசம் தான் பாசிட்டிவ் ஆக்ஷனுக்கே நமக்குள்ளே என்ன செய்கிறது, கொண்டு வருகிறது. அப்போஸ்தலர் 3 நம்ம பார்க்குறோம், அங்கே விசுவாசத்தில் ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. அங்கே வந்து யோவானும் பேதுருவும் பார்த்தீங்கன்னா தேவடைய ஆலயத்துக்கு போகிறாங்க. ஒருத்தன் வந்து கேட்குறான் ஏதாகிலும் கிடைக்குமான்னு பார்க்குறான். அவன் கேட்டது என்ன, ஏதாவது உதவி செய். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்ககிட்ட வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, எங்களிடத்தில் இருப்பது உனக்கு கொடுக்கணும். விசுவாச கண்தோடு அவனை தூக்கி விட்றாங்க. பாருங்கள் இயேசுவின் நாமத்தை சொல்லும்போது அவன் என்ன செய்கிறான், எழுந்து நடக்க ஆரம்பிக்கின்றான். ஒருவேளை நாம் எதை திட்டமிட்டாலும் நம்முடைய விசுவாசத்தின் படி அது நடக்கும். நம்ம விசுவாசத்தோடு ஒரு காரியத்தை துவங்கினால் அந்த காரியம் கண்டிப்பாக நடக்கும். அவிசுவாசத்தோட அரைகுறை மனநிலையோட நம்ம எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் அது நீண்ட காலம் என்ன செய்யாது, அது நடக்காது. எனவே தான் விசுவாச ஸ்டெப் வேதத்தில் பார்த்தீங்கன்னா விசுவாச வீரர்கள் பட்டியலே இருக்கு. அந்த பட்டியலை பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் இழந்த நேரத்திலும் விசுவாசத்தை மாத்திரம் காத்து கொண்டவர்கள் வாழ்க்கையில் என்ன செய்யப்பட்டார்கள் சொன்னால் திரும்பவும் புதிய ஜீவனுக்குள்ள திரும்பவும் ஒரு புதிய வாழ்வுக்குள் அவர்கள் வந்தார்கள். விசுவாசத்தை விட்டவங்க என்ன ஆனாங்கன்னா அதோட வாழ்க்கை அழிந்து விட்டது. ஒருவேளை நாம் எதை திட்டமிட்டாலும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும்னா விசுவாச கண்கள், அப்போ தான் மாற்றங்கள் உண்டாகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீதிங்கிங், ரீஃபோக்கஸ், செகண்ட் லுக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்னொரு முறை திரும்பவும் பார்ப்பது. செகண்ட் லுக் என்ன செய்யும்னா ஒரு மனிதனுக்குள்ள ஒரு வாட்டி பார்த்தோம், இப்போ திரும்பவும் பார்க்கணும். சி ஐ நீட் டு சேஞ்ச் மை மைண்ட் ஃபார் மெனி திங், என்னுடைய சிந்தனையை நான் மாற்றணும். நம்ம நினைக்கிறோம் நம்மளோட சிந்தனையை வந்து ஒரு காலத்தில் டியூன் பண்ணி வச்சிட்டோம், இன்னார் இப்படி, இவர் இப்படி தான் பேசுவார், இவர் இப்படி தான் சிந்திப்பார். எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருந்தால் ஏதாவது மாற்றம் வருமா? மாற்றமே வராது. இன்றைக்கி சிந்தனையில் நிறைய பேரால் மாறவே முடியாது. நம் சிந்தனை எப்படியோ அப்படி தான் வாழ்வு. கெடுவான் கேடு நினைப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி உண்டு. கெடுகிறவர்கள் பார்த்தீங்கன்னா எப்பயுமே கெட்ட சிந்தனையோடயே சுற்றிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வர்றதும் ஆகும், சீக்கிரமாக அடிவும் அவங்களுக்கு தான் உண்டு. ஸோ நம்முடைய சிந்தனை நம்ம என்ன செய்கின்றது என்று சொன்னால் நம்மை அதிகமாய் பாதிக்கின்றது. நம்முடைய சிந்தனைகள் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய அமைப்பையே மாற்றி அமைக்கிறது. அதனால தான் ஏசு சொல்கிறார், நீ தவறான சிந்தனை வச்சிருந்தாலும் என்னாச்சு உன் வாழ்க்கையில், நீ அங்கேயே பாவம் செய்தாயிச்சுன்றார். ஸோ நம்ம வேதத்தில் பார்க்கும்போது அருமையாக ரோமர் 12 பவுல் சொல்கிறார், உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்றான். பி டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன் மைண்ட், உங்களுடைய மனதில் மாற்றம் ஏற்பட வேண்டும். அந்த மனதில் நம்ம மனதில் வந்து ஒரு ரீதிங்கிங், நான் இப்படி சிந்தித்திருந்தேன் கிறிஸ்துவுக்குள் வந்ததினால் நான் இப்படி சிந்திக்க ஆரம்பித்தேன், என்னுடைய வாழ்க்கையில் நான் இப்படிப்பட்டவனாக இருந்தேன். அந்த சிந்தனை மாற்றம் தான் நம்முடைய வாழ்க்கையின் மாற்றத்தை உண்டாக்குறது. ஸோ ரீதிங்கிங், சங்கீதம் முதல் சங்கீதத்தில் ரொம்ப அழகாக சங்கீதக்காரர் சொல்வார், இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏன் இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருந்தால் அவன் சிந்தனை எப்படி இருக்கும்? அவன் சிந்தனை ரொம்ப தேவனுடைய பார்வையிலும் பெஸ்ட்டாக இருக்கும், உலகத்தின் பார்வையிலும் பெஸ்ட்டாக இருக்கும். அந்த சிந்தனையை யாரும் என்ன செய்ய முடியாது, சீக்கிரமாக அழிக்க முடியாது. இன்னைக்கு நம்ம சிந்தனைகள் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் கொண்டு போய் வச்சதுமே விலை போட்டுருவாங்க. இவனுக்கு இவ்வளோதான்ப்பா இவனுடைய சிந்தனை. ஏனென்றால் அவனுடைய சிந்தனை ரொம்ப லோ குவாலிட்டி தான் இருக்குது. ஆனால் இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனிதனுடைய சிந்தனை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்கிறது, அவனை ஸ்திரப்படுத்துகிறது. அவனுக்குள்ள பெரிய மாற்றம், தேவனைப் போல் அவன் என்ன செய்கிறான், மாற ஆரம்பிக்கிறான். தேவனுக்குள்ளே இருக்கிற தன்மைகள் அவனுக்குள்ளே வருவதினால் அவன் புதுப்பிக்கப்படுகிறான். ஸோ ஆண்டவருடைய வார்த்தை மனிதனுடைய மனதை என்ன செய்கிறது என்று சொன்னால் ரீஃப்ரெஷ் பண்ணுது, அது சுத்திகரிக்கிறது, மனிதனுடைய மனதை புதுப்பிக்கிறது. அதனால தான் வேதத்தின் மீது நம்பிக்கை, அதை ரீதிங்கிங், என்னுடைய சிந்தனையில் மாற்றத்தை உருவாக்குவதற்கு நான் வேதத்தை என்ன செய்கிறேன், தியானிக்கின்றேன். வேதம் எனக்குள் ஒரு மாற்றத்தை உண்டாக்குறது. அந்த மாற்றத்தினுடைய நிறைவு நான் பாக்கியவானாய் மாறுகிறேன் மாத்திரமல்ல, எனக்குள் ஒரு புதிய வாழ்வை நான் பெற்றுக்கொள்கிறேன். ஒருவேளை மாற்றம் வேணும்னா ஐ ஹாவ் டு ரீதிங்க், நான் என்னுடைய சிந்தனையில் நான் திரும்பவும் சிந்திக்க வேண்டும். என் சிந்தனை எப்படிப்பட்டதாக இருக்குது, என் சிந்தனை சரியில்லை என்று சொன்னால் நான் அதை மாற்ற வேண்டும். அந்த மாற்றம் உருவாகும் பொழுது எனக்குள்ளாக என்ன செய்கிறது என்று சொன்னால் வாழ்க்கை மாறுகிறது. கடைசியாக மாற்றம் வரணும்னா தேவனால் மாத்திரம்தான் மாற்றத்தை உண்டாக்க முடியும், தேவன் நமக்கு தருகிற மாற்றம். அதனால தான் சகரியா தீர்க்கதரிசி ரொம்ப அழகாக சொல்கிறார், சகரியா 4:6 விதமாக சொல்லுது. சகரியா 4:6 பாத்தீங்களா, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். ஸோ ட்ரஸ்ட் காட் டு ஹெல்ப் அஸ் டு சக்சீட், நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் உருவாவதற்கு முன்னேறி செல்வதற்கு தேவனை சார்ந்து நிற்க வேண்டும். So we don't need to depend on ourselves, but God. நம்மை நாம் சார்ந்து நின்றா வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாது, மேலோக்கி அடுத்த மாற்றமே அடைய முடியாது. நீங்கள் நிறைய பேர் செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆயிடும், எனக்கு எல்லாம் தெரிந்தது, எனக்கு தெரிந்ததோடு கூட என் வாழ்க்கையை நிறுத்திக் கொள்கிறேன். ஆனால் இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும், தேவ ஆவியினால் தான் என்ன செய்யும் எல்லாம் அடுத்த நிலைக்கே வர முடியும். அதை நாம் என்ன செய்கிறோம், நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஒருவேளை கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ஆண்டவர் இதற்கு கற்றுக் கொடுக்குற காரியம் என்னவென்று சொன்னால், மணவாளன்
அவருடைய தோழர்களுக்கு எது அவசியம் என்று சொன்னால் ஒரு சிந்தனை, ஒரு மாற்றம் அவசியம் என்று சொல்கிறார். ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட மாற்றம் இருக்கிறதா என்பதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். கடைசியாக இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்கிற காட்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்துவுக்குள்ளாக ஏற்படுகிற புதிய தன்மை, அதை நம்ம பார்க்குறோம். இந்த மூணுலையுமே பார்த்தீங்கன்னா, மணவாளனோடு இருக்கும் பொழுது அங்கே மகிழ்ச்சி, ஸோ துக்கத்தை விட்டுட்டு துக்கம் இல்லாத ஒரு நிறைவான மகிழ்ச்சி இருக்குது. ரெண்டாவது நம்ம பார்த்தோம், பழைய துண்டு புதிய ஆடை, அது வந்து ஒரு புதுமையின் அடையாளம். அதே போல் புதிய திராட்சை ரசம், இந்த மூன்று புதுமையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே வருகிறது. ஸோ கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அந்த புதுத்தன்மை எப்படி வருதுன்னா, உள்ளான மாற்றம், வெளியரங்கமான மாற்றம் அல்ல. அப்போது மெயின் தேவை என்ன? உள்ளான மாற்றம். பரிசேயர் சட்டத்தை வந்து ரொம்ப மையமாக வச்சு அவங்க என்ன செய்தாங்க, வாழ்ந்து வந்தாங்க. எதை கேட்டாலும் சட்டம் என்ன சொல்லுது, இயேசுவானவர் ஓய்வு நாளில் சுகப்படுத்தினதுமே உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏன் ஓய்வு நாளில் சுகப்படுது, சுகம் அற்புதம் நடந்ததே அவங்க மறந்துட்டான், ஆனால் ஓய்வு நாளில் நடந்து விட்டது. சட்டத்தை மையமாக வச்சுருந்தாங்க, ஆனால் வாழ்க்கையின் மையம் எது என்பதை மறந்து விட்டார்கள். ஸோ உள்ளான மாற்றம் தான் வெளியரங்கமான மாற்றம் அல்ல அந்த கிறிஸ்துவுக்குள் புதுமை என்பது. அதாவது இயேசு கிறிஸ்துவான மத்திய அஞ்சாம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நம்ம ஒருவேளை வெளியரங்கமாக போய் யாரையும் கொலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் நமக்குள் சிந்தனையில் ஏற்படுகிற சுயநலம், நம்முடைய சிந்தனையில் இருக்கின்ற நம்முடைய பாவங்கள், இச்சை, இதுவே ஆண்டுடைய பார்வையில் மிகப்பெரிய பாவம். எனவே உள்ளான மாற்றம்தான் அங்கே அவசியமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி என்பது பாவத்தை தவிர்ப்பது மட்டுமல்ல, ஒரு புது மாற்றம் தேவை. நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் பாவத்தை ஒதுக்கி ஒதுக்கி வச்சுட்டு நான் வாட்டுக்கு என்னுடைய வழியில் நடக்கணும். பாவத்தை தவிர்ப்பது மட்டுமல்ல ஒரு மாற்றம், ஆனால் அதை நான் என்ன செய்யணும், மேற்கொள்ள வேண்டும். மத்தேயு 23:24-25 வாசியங்கள். மத்தேயு 23:24 மத்தேயு 23:24 ஒருவேளை இயேசு கிறிஸ்துவானவர் எதை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் என்று சொன்னால், பாவத்தை தவிர்ப்பது மட்டுமல்ல ஒரு முழு மாற்றம். ஸோ மெனி பீப்புள் இன்றைக்கும் என்ன செய்கிறாங்கன்னா, சின்ன காரியத்துக்கு ரொம்ப கவனமாக இருப்பாங்க, பெரிய தப்பாக அசால்ட்டாக செஞ்சுருவாங்க. ஸோ பாவத்தை தவிர்ப்பது மட்டுமல்ல, பாவத்திலிருந்து முழு விடுதலை பெற்ற வாழ்வு மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி அல்லது புது தன்மை என்பது அது ஒரு உறவை சார்ந்தது, சட்டத்தை சார்ந்ததல்ல. ஆண்டவருடைய பிள்ளைகளாக தான் ஆண்டவர் உங்களை என்ன செய்தார், ஏற்றுக்கொண்டார். ஏன் சட்டத்துக்கு கீழ்ப்படிஞ்சவங்கெல்லாம் ஒரு பக்கமாக வந்து நில்லுங்கன்னு சொல்லலை. ஆண்டவர் நம்ம எப்படி அழைச்சார்ன்னு நினைக்கிறீங்க, ஒரு உறவுக்குள்ளே தான் கொண்டு வந்தார். அவருடைய நாமத்தின் விசுவாசமுள்ள அவரை ஏற்றுக்கொள்ள எத்தனை பேரும் அத்தனை பேரையும் பிள்ளைகளாகின்ற உறவுக்குள் கொண்டு வந்தாரே ஒழிய, கிறிஸ்தவம் என்கின்ற சட்டத்திட்டத்துக்கு நீங்கள் எல்லாம் வந்து பாக்கியவாங்கள், இதுக்கு நீங்கள் எல்லாம் வந்து இந்த சட்டத்திட்டத்தின்படி இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்யவில்லை, அழைக்கவில்லை. இன்னைக்கு ஒருவேளை பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அவங்க என்ன சொன்னாங்க, 10 கட்டளை நான் கரெக்டாக நான் படித்தேன், 10 கட்டளையின்படி நான் சரியாக இருக்கிறேன். முக்கியம் அல்ல, தேவனோடு கூட உள்ள உறவில் நாம் எப்படி இருக்கின்றோம், அந்த உறவு தான் மிக மிக முக்கியப்படுத்தப்படுகிறது. அதனால தான் ரிலேஷன்ஷிப் ரேதர் தேன் ரூல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து அந்த உறவு என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டால், அப்பாவை போல பையன் என்ன செய்வான், மாறுவான். உறவு கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள், ஒரு ஒரு அப்பாவை பார்க்குற குழந்தை அதே போல் அப்பாவை போல் பேச ஆரம்பிக்கும், அப்பாவை போல் சிந்திக்க ஆரம்பிக்கும், அப்பாவை போல் செயல்பட ஆரம்பிக்கும். இதே வந்து அப்பா குழந்தைக்கு இடையில் சட்டத்திட்டம் முக்கியப்படுத்தப்படவில்லை, மாறாக எது முக்கியப்படுத்தப்படுகிறது, உறவுகள் முக்கியப்படுது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக ஒருவன் இருக்கும் பொழுது அந்த மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமாய் மாறி மாறி என்னவாகும், அவன் கிறிஸ்துவை போல சிந்திப்பான், கிறிஸ்துவை போல செயல்பட ஆரம்பிப்பான், கிறிஸ்துவை போல அவருடைய வாழ்க்கை மாறும். அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த உறவினுடைய அடித்தளமாக எது அமைகிறது என்று சொன்னால், ஜபம், வேதம், தியானம், நீதி என்பது தேவனோடு உள்ள உறவின், அதுதான் டெட் எண்ட். ஒருத்தன் ஏன் நீதி செய்ய முடியல அப்படின்னு கேட்டால், தேவனோட உறவு இல்லை. எப்படி வீட்டில் ஒரு லைட்டெல்லாம் எரியுது அப்படின்னா, அது என்ன செய்திருக்கு, கரண்ட்டோட கூட தொடர்புடையதாக இருக்கிறது, அது தொடர்பு இருக்கிறதுனால அது எரிகிறது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் கூட மாற்றம் என்பது இட்ஸ் அ ரிலேஷன்ஷிப் ரேதர் தேன் ரூல்ஸ், சட்டத்திட்டம் அல்ல.
மாற்றம் என்பது ஒரு உறவாக இருக்கிறது. அதுதான் கிறிஸ்துவுக்குள்ள இந்த புதுத்தன்மையை தான் இயேசுவானவர் கற்றுக் கொடுக்கிறார். ஒருவேளை இந்த ஓமையில் நம்ம கற்றுக்கொள்கிற பாடம் என்னவென்று சொன்னால், நமக்குள் ஒரு மாற்றம் தேவை. பழைய வாழ்க்கையோடு கூட புதிய வாழ்க்கை இணைக்காமல் கிறிஸ்து இயேசுவுக்குள் புதுப்பிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழும் பொழுது அது உண்மையாகவே அது கிறிஸ்துவுக்குள் பிரயோஜனமாகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்பது சந்தேகமில்லை. அந்த கிருபையின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒருவேளை இந்த